அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 31 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் நாம் வாழும் பூமியின் பருவநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்த பெரிய அளவிலான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் மிக மோசமான பாதிப்புகளை மனிதர்கள் சந்திக்க நேரும் என்று ஐநா எச்சரித்திருப்பது குறித்த செய்திகள்.
We live in a world where impacts of climate changes that have already occurred are widespread and consequential.
தமிழ் திரைப்படமான இனம் உண்டாக்கிய அரசியல் சர்ச்சை காரணமாக இந்த திரைப்படத்தை அனைத்து திரையரங்குகளில் இருந்தும் திரும்ப பெறுவதாக இதன் விநியோகஸ்தரான பிரபல திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி அறிவித்திருப்பது குறித்த செய்திகள் மற்றும் இது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம். நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், ஜெயபிரகாஷ், நல்லசாமி.
புவியில் ஏற்பட்டு வரும் பருவநிலை மாற்றங்கள் மனிதர்களை பாதிக்கின்றன என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஆதாரங்கள் காட்டுவதாக ஐநாவின் புதிய அறிக்கை கூறுகிறது. பருவநிலை மாற்றம் பற்றி இனிமேலும் ஊகத்தின் அடிப்படையில் பேச வேண்டியதில்லை, இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளன என்று ஐபிசிசி என்ற பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா சர்வதேச குழுவின் இணைத்தலைவர் டாக்டர் கிறிஸ்டோபர் ஃபீல்ட் கூறினார்.
One of the most important findings is that we're not in an era where climate change is some kind of a future hypothetical. We live in a world where
வெள்ளப்பெருக்கு, வறட்சி, உணவுத் தட்டுப்பாடு, மனிதகுலத்தின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது போன்ற ஆபத்துக்கள் வருங்காலங்களில் அதிகரிக்கக்கூடும் என்று பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநாவின் சர்வதேச குழு கணித்திருக்கிறது. அதே நேரம் கரியமில வாயு சுற்றாடலில் கலந்து வருவதை வேகமாக கட்டுப்படுத்தினால் மிக மோசமான பாதிப்புகளை மனிதர்கள் தவிர்க்கவும் முடியும் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. கரிம வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சர்வதேச நாடுகளிடையில் ஒப்பந்தத்தை எட்டச் செய்வதற்கு இந்த அறிக்கை உதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது.
கிரைமிய பகுதியை ரஷ்யா தன்னுடன் இணைத்து கொண்ட பிறகு அந்த தீபகற்ப பகுதிக்கு முதல் முறையாக ரஷ்யாவின் உயர்மட்ட பிரதிநிதியாக பிரதமர் டிமிட்ரி மெட்வியடேவ் பயணமாகியுள்ளார். இந்த பயணத்தின் பொழுது கிரைமிய தலைநகரான சிம்ஃபரலோலில் உரையாற்றிய மெட்வியடேவ் கிரைமியாவை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக ரஷ்யா மாற்றும் என்று அறிவித்தார். இதன் மூலம் அங்கு முதலீடு செய்பவர்களுக்கு சில காலம் வரி விலக்கு வழங்கப்படும் என்றும் முதலீடுகளை ஊக்குவிக்கும் முகமாக அதிகார கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் எனவும் தெரிவித்தார். அதேபோல கிரைமிய விவகாரங்களை கவனிப்பதற்கென்று தனியாக ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு அந்த பகுதியின் வளர்ச்சி முன்னெடுக்கப்படும் என்றும் ரஷ்ய பிரதமர் அறிவித்துள்ளார்.
தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா பல மில்லியன் டாலர்கள் செலவில் புதுப்பிக்கப்பட்ட அவரது பிரத்யேக வீட்டுக்கான செலவினத்திற்கு தான் பணப்பங்களிப்பை செய்ய வேண்டியது இல்லை என்று கூறியிருக்கிறார். தனது வீட்டை புதுப்பிக்கும் வேலையை தான் பணிக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தனக்கு அறிவிக்காமலேயே அரசு அதிகாரிகள் 23 மில்லியன் டாலர்கள் செலவில் தனது வீட்டை புதுப்பிக்கும் வேலையை செய்திருப்பதாக உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றிடம் ஜேக்கப் ஜூமா தெரிவித்தார். இந்த சர்ச்சை தொடர்பில் அவர் பகிரங்கமாக பேசியிருக்கின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவே. அதிபரின் வீட்டு புனர்நிர்மாண வேலைகளில் பல சட்டவிரோதமானவை என்று இந்த மாதம் அறிவித்த தென்னாப்பிரிக்காவின் பொதுமக்கள் குறை கேட்கும் ஒம்புட்ஸ்மன் அதிகாரி அதிபர் அந்த செலவினத்தில் ஒரு பகுதியை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார்.
பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் நாட்டை விட்டு வெளியேறி செல்ல சிறப்பு நீதிமன்றம் ஒன்று தடை விதித்துள்ளது. அவர் மீது தேசத்துரோக குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ள அந்த சிறப்பு நீதிமன்றம் நாட்டை விட்டு வெளியேறி செல்ல முஷாரப் வைத்த கோரிக்கையை நிராகரித்துவிட்டது. நாட்டை விட்டு வெளியேறி செல்பவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளவர்களின் பட்டியலில் முஷாரப் பெயரை மத்திய அரசே சேர்த்துள்ளது என்றும் அந்த பட்டியலில் அவர் பெயர் அப்பட்டியலிலிருந்து அவர் பெயர் நீக்கப்பட வேண்டுமா என்பதை மத்திய அரசின் நிர்வாகமே முடிவு செய்ய முடியும் என்று சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேச துரோக குற்றச்சாட்டுகளுக்காக பாகிஸ்தானின் சிவில் நீதிமன்றம் ஒன்றின் முன்னர் முன்னாள் இராணுவ தளபதி நிறுத்தப்படுவது இதுவே முதல் முறை. எனினும் தன் மீது வைக்கப்பட்டுள்ள 5 குற்றச்சாட்டுகளையும் முஷாரப் மறுத்துள்ளார்.
இதனிடையே சீனாவில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் மூத்த இராணுவ அதிகாரி ஒருவர் மீது இராணுவ வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளனர். சீனாவில் மக்கள் விடுதலை இராணுவத்தின் ஆளணி வளத்துறையின் முன்னாள் துணைத் தலைவர் மீது அரச பணத்தை சுருட்டியமை, லஞ்சம், பணம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சீனாவில் மூத்த இராணுவ புள்ளிகள் மீது இவ்வாறு வழக்கு தொடர்வது இலகுவில் நடக்கக்கூடிய விடயம் அல்ல என்று பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
தென்துருவ பகுதியில் ஜப்பான் நடத்தும் திமிங்கில வேட்டை சட்ட விரோதமானது என்று கூறி அதை உடனடியாக நிறுத்த ஹேகில் உள்ள சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அப்பகுதியில் ஜப்பான் மேற்கொண்ட திமிங்கில வேட்டை அறிவியல் காரணங்களுக்காக அல்ல என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது.
செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். நாம் வாழும் பூமியின் பருவநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்த பெரிய அளவிலான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் மிக மோசமான பாதிப்புகளை மனிதர்கள் சந்திக்க நேரும் என ஐநா எச்சரித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த பிபிசியின் மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
புவி வெப்பமடைதலின் பாதிப்புகள் மோசமானதாகவும் பரந்துபட்டதாகவும் மாற்றியமைக்க முடியாததாகவும் இருக்கும் என்று ஐநாவின் மிக முக்கிய அறிக்கை ஒன்று எச்சரித்திருக்கிறது. பருவநிலை மாற்றம் உலகில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து இதுவரை வழியாகி இருக்கின்ற ஆய்வு அறிக்கைகளில் இதுதான் மிக விரிவான மதிப்பீடு என்று ஜப்பானில் கூடியிருக்கின்ற விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். வெள்ளப்பெருக்கு அபாயங்கள், விளைச்சல் குன்றுதல், தண்ணீர் பிரச்சினை என்று பருவநிலை மாற்றத்தின் பாதிப்பு உச்ச அளவில் இருக்கும் என்பதுதான் விஞ்ஞானிகளின் கணிப்பு. இவற்றுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய விதத்தில் மனிதர்களுக்கு உள்ள முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஓரளவுக்குத்தான் இருக்க முடியும். வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கடற்கரைகளில் தடுப்பு அணைகளை உருவாக்குதல், தண்ணீர் தட்டுப்பாடு நிலவக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப விவசாய முறைகளை வடிவமைத்தல் போன்ற வழிகள்தான் மனிதர்களுக்கு இருக்க முடியும். பருவநிலை மாற்றத்தின் விளைவுகள் இயற்கை வளங்களில் இப்போதே கண்கூடாக தெரிகின்றன. ஆனால் அதேபோல மனிதர்களிடத்திலும் அந்த தாக்கங்கள் விரைவில் தென்படலாம் என்பதுதான் அச்சம். வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக மக்களின் சுகாதாரம், உணவு, பாதுகாப்பு இப்படி பல விடயங்களும் அபாயத்தில் தள்ளப்படலாம் என்று ஐநாவின் பருவநிலை மாற்றம் பற்றிய ஆய்வுக்குழு கூறுகிறது. கடைசியாக 2007 வெளியான பருவநிலை மாற்றம் தொடர்பான அறிக்கையின் பின்னர் தற்போது 7 முடிவில் புவி வெப்பமடைதலின் பாதிப்புகள் இரட்டை மடங்காகி இருக்கின்றமைக்கு இந்த புதிய ஆய்வறிக்கையில் விஞ்ஞான ரீதியான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. துருவங்களில் காணப்படும் உறை பனி ஏரிகள் உருகுகின்றமை அல்லது ஆர்டிக் பிராந்தியத்தில் நிரந்தரமாக பனியில் உறைந்து கிடக்கின்ற நிலப்பகுதிகள் வெப்பமடைதல் போன்ற விளைவுகளால் அண்மைய தசாப்தங்களில் எல்லா கண்டங்களிலும் எல்லா சமுத்திரங்களிலும் பருவநிலை மாற்றம் இயற்கை மற்றும் மனித வாழ்வியலில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தியிருப்பதாக ஐநாவின் இந்த புதிய அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த பூமிப்பந்தில் வாழும் எந்த ஒரு மனிதரையும் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகள் தொடாமல் இருக்கப் போவதில்லை என்பதுதான் IPCC என்ற பருவநிலை தொடர்பான அரசுகளுக்கு இடையிலான ஆய்வுக்குழுவின் தலைவர் ராஜேந்திர பச்சோரி ஜப்பானின் யோக்கோஹாமாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறினார்.
Why should the world pay attention to this report? Well, we have assessed impacts as they are happening.
இந்த அறிக்கை தொடர்பில் உலகம் ஏன் அக்கறை செலுத்த வேண்டும்? புவி வெப்பமடைதலின் விளைவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தியிருக்கின்றோம். எல்லா கண்டங்களிலும் சமுத்திர பிராந்தியங்களிலும் இயற்கை மற்றும் மனித வாழ்வியல் முறையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றி ஆய்வு செய்திருக்கின்றோம். அதன்படி எதிர்காலத்தில் இந்த பூமிப்பந்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் பருவநிலை மாற்றத்தின் விளைவு தொடாமல் இருக்கப் போவதில்லை என்பதுதான் எமது கணிப்பு. அடுத்த 20-30 இயற்கையின் கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் என்று இந்த அறிக்கை கணித்திருக்கிறது. குறிப்பாக ஆர்டிக்கடல் பனிப்பாறைகள் மற்றும் பவளப்பாறைகள் உள்ள பகுதிகளில் வெப்பநிலையில் 2 அதிகரித்து, அதாவது அந்த பகுதிக்கு மிக அதிகமான வெப்பநிலை அங்கு ஏற்படலாம். கடல் மற்றும் நன்னீர் நிலைகள் கடுமையாக பாதிக்கப்படலாம். சமுத்திரங்களில் அமிலத்தன்மை செறிவு அதிகரிப்பது பவளப்பாறைகளையும் அவற்றை ஒட்டி வாழும் உயிரினங்களையும் அச்சுறுத்தக்கூடும் என்றும் ஐநா அறிக்கை கூறுகிறது. இங்கு நிலத்தில் விலங்குகள், தாவரங்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் மேட்டு நிலங்களை நோக்கி நகரலாம். இன்னும் துருவப்பகுதிகளை நோக்கி இடம்பெயரக்கூடும். அப்படியென்றால் மனிதர்களுக்கு? ஆம், இந்த 100 மாறும்போது மனித குலமும் கடுமையான பருவநிலை பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த விஞ்ஞான அறிக்கையின் சுருக்கம். 2050 ஆகின்ற போது சோளம், நெல், கோதுமை போன்ற உணவு அறுவடைகள் கடுமையாக பாதிக்கப்படலாம். 2050 பின்னர் பல பிராந்தியங்களில் உணவு உற்பத்தி இன்னும் மோசமாகும். அது மட்டுமன்றி அப்போது உலகின் சனத்தொகையும் 9 அதிகரித்துவிடும். அவர்களின் உணவுத் தேவையும் அதிகரித்துவிடும் என்றும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மனிதர்களுக்கு முக்கியமான உணவுப் பொருளாக இருக்கின்ற மீன்களும் நீரின் வெப்பம் தாழாமல் வேறு இடங்களுக்கு இடம்பெயரக்கூடும். குறிப்பாக வெப்ப வலய பிராந்தியங்கள் பலவற்றிலும் அந்தார்டிகா பகுதியிலும் மீன் வளம் 50% அதிகமாக வீழ்ச்சி அடைந்துவிடும் என்றும் விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றனர்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து தமிழக செய்திகள். தமிழ் திரைப்படமான இனம் அரசியல் சர்ச்சையில் சிக்கியதன் விளைவாக அந்த திரைப்படத்தை அனைத்து திரையரங்குகளில் இருந்தும் இன்று முதல் திரும்பப் பெறுவதாக இதன் விநியோகஸ்தரான பிரபல திரைப்பட இயக்குநர் லிங்குசாமி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழ் திரைப்படமான இனம் உண்டாக்கிய அரசியல் சர்ச்சை காரணமாக இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டின் அனைத்து திரையரங்குகளில் இருந்தும் இன்று திங்கட்கிழமை முதல் திரும்ப பெறுவதாக இந்த திரைப்படத்தின் விநியோகஸ்தரான பிரபல திரைப்பட இயக்குநர் லிங்குசாமி அறிவித்துள்ளார். தமக்கு இதனால் பெரும் பொருள் இழப்பு ஏற்பட்டாலும் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் இருந்து திரும்ப பெறுவதாக அவர் கூறியிருக்கிறார். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரை கதைக்களமாக கொண்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தமிழ் திரைப்படமான இனம் மார்ச் மாதம் 28 வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் திரையிடப்பட்டது. இப்படம் வெளியாவதற்கு முன்பிலிருந்தே ஒரு சில ஈழத்தமிழர் ஆதரவு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்பினர் இந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அத்தகைய எதிர்ப்புகளை சமாளிக்கும் விதமாக இந்த திரைப்படம் தமிழ்துறையைச் சேர்ந்த முன்னணி பிரமுகர்களுக்கு பிரத்யேகமாக திரையிட்டு காட்டப்பட்டது. அதே சமயம் ஈழத்தமிழர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சில குறிப்பிட்ட காட்சிகளுக்கு ஆட்சேபம் தெரிவித்தனர். அவர்கள் சுட்டிக்காட்டிய காட்சிகளை அகற்றிய பின்னர் இந்த திரைப்படம் வெளியிடப்படும் என்று இயக்குநர் லிங்குசாமி அறிவித்தார். அதன்படி இனம் திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பள்ளிக்கூட காட்சி, புத்த துறவி தமிழ் குழந்தைகளுக்கு மாதுளம் பழம் கொடுக்கும் காட்சி, சிங்கள ராணுவ சிப்பாய் குழந்தையின் புகைப்படம் வைத்திருக்கும் காட்சி, தலைவர் கொல்லப்பட்டார் என்கிற ஒரு வசனம் கொண்ட காட்சி மற்றும் திரைப்படத்தின் இறுதியில் 38,000 பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற தகவல் பலகை காட்சி ஆகிய ஐந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக லிங்குசாமி தெரிவித்திருந்தார். இந்த காட்சிகள் நீக்கப்பட்ட பிறகும் இந்த திரைப்படத்துக்கு எதிரான விமர்சனங்கள் தொடர்ந்தன. குறிப்பாக சில அரசியல் கட்சிகள் இந்தியாவில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டின. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில் இந்த திரைப்படத்தை மிக கடுமையாக விமர்சித்து இந்த திரைப்படத்தை வெளியிட வேண்டாம் என தமிழக திரையரங்குகளிடம் கோரியிருந்தார். இப்படியாக இனம் திரைப்படத்துக்கு எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்ததை அடுத்து படத்தின் வெளியீட்டாளர் இயக்குநர் லிங்குசாமி இந்த படம் இன்று முதல் தமிழக திரையரங்குகள் அனைத்தில் இருந்தும் முழுமையாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இந்த இனம் திரைப்படத்திற்கு தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டு குறிப்பிட்ட சில தமிழ் திரைப்படங்களுக்கு மட்டும் வழங்கப்படும் சிறப்பு வரிசலுகை ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் திரைப்பட துறைக்கான சிறப்பு தேசிய விருதுகளுக்கான திரைப்பட பட்டியலில் தமிழ் மொழி திரைப்படங்கள் பிரிவில் இந்த இனம் திரைப்படமும் இடம்பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இந்த திரைப்படத்தை பார்த்தவர்களில் ஒருவரான தமிழ் திரைப்பட வரலாற்று ஆய்வாளர் தனஞ்சயன் கோவிந்த் அவர்களிடம் இந்த திரைப்படத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டேன்.
அந்த படத்தினுடைய இது வந்து இட் டாக்ஸ் அபவுட் இனத்தினுடைய அங்க நடந்த பிரச்சனைகளை பத்தி பேசுது. ஒரு குடும்பம் எப்படி வந்து கஷ்டப்படுது, ஒரு அதாவது சரிதா மாதிரி ஒரு குடும்பம், அவங்க வந்து அங்க அனாதைகளான குடும்பங்கள் எல்லாம் இணைச்சு எல்லாருக்கும் ஆதரவு அளிக்கிறாங்க. அங்க எல்லாம் போர்ல கஷ்டப்படுற எல்லாருமே அப்பா அம்மா எல்லாம் செத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குறாங்க. இலங்கையில இது நடக்கிறது எல்லாமே இலங்கைதான். அங்கிருந்து பைனலா வந்து அவங்க தப்பிச்சு வரணும்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு பிளாஷ்பேக்க தான் படம் ரிவீல் ஆகுது. அதாவது ஒரு தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணு வந்து அகதிகள் முகாம் இங்க வரும்போது தமிழ்நாட்டு அவளை வந்து கேள்வி கேட்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து அவளுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்றா, அதுதான் படம். அவளுடைய ஸ்ரீலங்கால என்ன நடந்தது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்தது, அங்க இத்தனை போர் நடுவுல அந்த பொண்ணு அந்த கூட நிறைய பேரோட வாழ்ந்து பிரச்சனைகளோட இருந்த போது கடைசியில வேற வழி இல்லாம அவங்க போட்ல திரும்பி வரும்போது ஒரு 5 செத்து போயிட்டு மீதி பேர் எல்லாம் வந்து சேர்றாங்க, அவங்களை பத்தி கேட்கிறாங்க, அதுதான் படம்.
இந்த படத்தை பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்ன?
இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு டாக்கு டிராமா நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு அத்தென்டிக் பிரசன்டேஷன் இல்ல, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். அதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் எடுத்து அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு குடும்பம், அதாவது இந்த மாதிரி அனாதைகளான குடும்பம் எல்லாரும் சேர்த்து பசங்களை சின்ன சின்ன பசங்களை சேர்த்து காப்பாத்திட்டு வர ஒரு கேரக்டரா சரிதாவை காமிச்சு அந்த கேரக்டர் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியில வர முடியாதுன்னு சொல்லும். என்னன்னா அந்த கேரக்டருடைய பிடிமானம் வந்து ஸ்ரீலங்கா மேல நிறைய இருக்கும். நான் இந்த நாட்டை விட்டு ஏன் போகணும் அப்படின்ற ஒரு பிடிமானம் இருக்கும். இத்தனை பிரச்சனைகள் நடுவுலயும் அந்த குடும்பம் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். குழந்தைகள் எல்லாருமே வளர்ந்த பசங்க எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா போனோம் நம்ம வந்து தப்பிச்சு போனோம்ன்ற எண்ணம் வராது. ஒரு காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வரும்போது தப்பிச்சு போனோம் வராங்க. இப்படிதான் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தை எடுத்துட்டு அந்த டைம்ல நடந்த ஒரு போர் காலத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு அந்த படம் பிரசென்ட் பண்ணிருக்கு. இட் இஸ் நாட் அபவுட் வார். இது வந்து ஒரு அந்த நடந்த போரை பத்தி ஒரு படம் இல்ல, அது ஒரு சின்ன ஒரு குடும்பத்தை அந்த குடும்பங்கள் நடுவில் நடந்த பிரச்சனைகளை பத்தி தான் ஒரு படம்.
இதுல குறிப்பிட்ட சில பகுதிகளை தமிழ் தேசியம் பேசுற அரசியல் அமைப்புகளும் தமிழர் ஆதரவு அரசியல் அமைப்புகளும் குறிப்பிட்ட சில காட்சிகள் தங்களை தங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காட்சிகள் பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
எனக்கு தெரிஞ்சு அதுல ரெண்டு காட்சிகள் வந்து இவங்க எல்லாம் ரொம்ப எதிர்த்த காட்சிகள். காட்சி ஒன்னு வந்து ஒரு புத்த பிட்சு வந்து இவங்கெல்லாம் இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்க போகும்போது ஒரு புத்த பிட்சு வந்து தண்ணி எடுப்பார் ஒரு ஓடையில இருந்து. அதை எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, அந்த தண்ணியில ஓடையில இருந்து தண்ணி எடுக்கும்போது சின்ன சின்ன மீன் குட்டிகள் எல்லாம் வரும்ல கையோட சேர்த்து, அந்த மீன் குட்டிகள் எல்லாம் அவருடைய அந்த பானையில போக கூடாதுன்றதுக்காக அதை ஃபில்டர் பண்ணி தண்ணி எடுப்பாரு. அது பிறகு அந்த மீன் குட்டிகளை திருப்பி அந்த ஓடையிலே விட்டுருவாரு. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சீன் அபவுட் ஒரு என்ன சொல்றது, அந்த மீன் குட்டிகளுக்கு மேலேயும் அவருக்கு ஒரு பாசம் இருக்கு அந்த புத்த பிட்சுக்குன்றது வந்து ஒரு சீன். ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவா அவங்களை பிரசன்ட் பண்ற ஒரு சீனா இருந்தது. ரெண்டாவது வந்து ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிங்கள ஆர்மி மேன் வந்து பொண்ணுங்களை வந்து கெடுக்கிறாங்க. அதை வந்து ஒருத்தர் வந்து போட்டோ வீடியோல எடுத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து இன்னொரு சிங்கள ஆர்மி ஆபீசர் சொல்றாரு, இதெல்லாம் செய்யறது தப்பு இல்லையா, நம்ம எல்லாம் செய்யறது தப்பு இல்லையா, இது இல்ல நம்முடைய குறிக்கோள் இல்ல, எதுக்கு இந்த மாதிரி பெண்ணுங்களை நீங்க வந்து கெடுக்கிறீங்க, இந்த மாதிரி பெண்ணுங்களை வந்து இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி அந்த அந்த ஒரு ஆர்மி ஆபீசர் பேசுறது வந்து எப்படி அப்செக்ஷன் ஆகுதுன்னா, அப்ப வந்து எல்லா ஸ்ரீலங்கன் ஆர்மியும் இப்படி இல்ல, மக்கள் இப்படி இல்ல, இது சில குறிப்பிட்டவங்க மட்டும்தான் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரிமாணத்துல அது காமிக்கிறது அந்த சீன். இந்த ரெண்டு சீனுக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஆதரவர்கள் என்னன்னா இது வந்து ஒரு அவங்களை பாசிட்டிவா காமிக்கிற ஒரு படமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு.
சரி, அதை சமன்படுத்தும் விதமாக நீங்க சொல்ற அந்த சிங்கள தரப்பின் தவறுகளை சுட்டி காட்டும் காட்சிகள், அதன் கொடூரங்களை காட்டும் காட்சிகள் இந்த திரைப்படத்துல இருக்கா இல்லையா?
அப்படி சொல்ல முடியாது. அப்படி கொடூரங்களை வந்து அந்த ரேப் பண்ற சீன் இருக்கு, பாம்பு போடுற சீன் இருக்கு. அதாவது பாம்புனா நான் சொல்றது ரெசிடென்சியல் ஏரியால, அதாவது குடும்பங்கள் குடியிருக்கிற மேல எல்லாம் பாம்பு போடுற மாதிரி இருக்கு, அதுல நிறைய பேர் சாவற மாதிரி இருக்கு, அதாவது வயசானவங்க எல்லாம் செத்து போற மாதிரி. அந்த பாம்பு வந்து நார்மலா வந்து ஒரு போர்ல வந்து குடும்பங்கள் இருக்கிற இடத்துல பாம்பு எல்லாம் போட மாட்டாங்க, அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு பெண்ணுங்களை கெடுக்கிறதுன்றதெல்லாம் ஒரு அதாவது ஸ்ரீலங்கன் ஆர்மி கெடுக்கிறாங்க, சிங்கள ஆர்மி கெடுக்கிறாங்கன்றத காமிக்கிறாங்க. இது வந்து போர்க்குற்றங்களா காமிக்கிறாங்க, அது இருக்கு ஓரளவு.
இந்த படம் உங்க அபிப்பிராயத்தை இலங்கை தமிழர்களுடைய போராட்டத்திற்கு எதிரானதாக ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
இது ரொம்ப கமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இது. ஏன்னா இது வந்து பாக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நான் சினிமாவை பார்த்தேன்னா நான் வந்து கண்டிப்பா இதை வந்து எந்த விதத்துலயும் அந்த மாதிரி எனக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா இதை நான் வந்து உணர்வு பூர்வமா இலங்கை தமிழர்களோட உணர்வுகளோட ஒன்றி போய் அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும், இவங்களுக்கு பண்ண முடியலையே உணர்வோட பார்க்கும்போது எனக்கு எதிர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு விதமாக நான் பார்க்க முடியும், டைகோட்டமி அந்த கான்ஃபிளிக்டிங் வியூஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான்
தமிழ் திரைப்பட வரலாற்று ஆய்வாளர் தனஞ்சயன் கோவிந்த் அவர்களின் செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை நேயர்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய தலைநகர் டெல்லியில் உகாண்டா நாட்டு பெண்கள் அவர்களின் வீடுகளில் இரவு நேரத்தில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த டெல்லியின் முன்னாள் சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதி மீது தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டெல்லி காவல்துறைக்கு இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதம் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த டில்லியின் அப்போதைய சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதியும் அவரது கட்சியினர் சிலரும் சேர்ந்து இரவு நேரத்தில் உகாண்டா நாட்டு பெண்களை தாக்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அதை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் இது தொடர்பில் டில்லி காவல்துறை ஆணையருக்கு அனுப்பியிருக்கும் கடிதத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் 8 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னவென்று மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் டில்லியின் அப்போதைய சட்டத்துறை அமைச்சர் சோம்நாத் பாரதி தலைமையில் சிலர் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் தங்கியுள்ள உகாண்டா நாட்டு பெண்கள் போதை மருந்து விற்பனை மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாக கூறி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினரிடம் வலியுறுத்தியிருந்தனர். ஆனால் கைது செய்வதற்கான போதிய முகாந்திரமோ உரிய ஆணையோ இல்லாமல் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று காவல்துறையினர் மறுத்துவிட்டனர். அதனையடுத்து அந்த பெண்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அமைச்சர் சோம்நாத் பாரதி தனது கட்சிக்காரர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து பலவந்தமாக சோதனையிட சென்றனர். இரவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது அங்கிருந்த உகாண்டா நாட்டு பெண்களிடம் அமைச்சரும் அவருடன் சேர்ந்தவர்களும் தகராறு செய்த காட்சிகள் இந்திய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. அப்போது சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதி போதைப் பொருள் விற்பனை மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடும் அந்த உகாண்டா நாட்டு பெண்களை டில்லி போலீசார் கைது செய்ய மறுக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். உகாண்டா நாட்டு பெண்களை மிரட்டி தொந்தரவு அளித்ததாக இந்த ஆம் ஆத்மி கட்சியினர் மீது அந்த பெண்கள் சிலர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஆனால் அந்த பெண்கள் அளித்த புகார் மீது காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதியின் பெயர் இடம்பெறவில்லை. அதனைத் தொடர்ந்து சட்ட அமைச்சர் பதவி விலக கோரி சில பெண்கள் அமைப்புகள் தில்லியில் தொடர் போராட்டங்களை அரங்கேற்றி வந்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக அமைச்சர் பாரதியின் ஆணைக்கு அடிப்பணிய மறுத்த காவல்துறை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி அப்போதைய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், சோம்நாத் பாரதி உள்ளிட்டோர் தெருவில் இறங்கி திடீர் போராட்டம் நடத்தினர். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் தெருமுனை போராட்டம் அப்போது முடிவுக்கு வந்தது. தற்போது சோம்நாத் பாரதி மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பாளர்கள் மீதான எல்லா வழக்குகளையும் திரும்பப் பெற முடியாது என்று தமிழக அரசு இந்திய உச்சநீதிமன்றத்தில் இன்று தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சங்கீதா ராஜன்.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூடக்கோரி போராடும் போராட்டக்காரர்களில் 3 பேர் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதால் அவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெறக்கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் தமிழக அரசு இன்று தனது பதில் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த பதில் மனுவில் இந்த போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 349 வழக்குகளில் 248 வழக்குகளை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாகவும் மீதமுள்ள 101 வழக்குகளை திரும்பப் பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூடக்கோரி போராடுபவர்களில் புஷ்பராயன், எஸ்பி உதயகுமார் மற்றும் எம்பி ஜெயசுராஜ் ஆகிய மூவரும் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதால் அவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் சார்பில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தொடுத்த வழக்கை 2 நாட்களுக்கு முன் விசாரித்த உச்சநீதிமன்றம் இவர்களின் கோரிக்கை குறித்து தமிழக அரசின் பதிலை பிரணாம பத்திரம் மூலம் தாக்கல் செய்யுமாறு கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று தமிழக அரசில் சமர்ப்பிக்கப்பட்ட பதில் மனுவில் போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 349 வழக்குகளில் 248 வழக்குகள் சட்டம் ஒழுங்கு மற்றும் சாலை மறியல் போன்றவற்றுடன் தொடர்புடையது என்பதால் அதனை தாங்கள் திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மீதமுள்ள 101 வழக்குகள் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தது, கடல்வழி போராட்டங்கள் போன்ற குற்றங்களுக்கு தொடர்புடையது என்பதால் அதனை திரும்பப் பெற்றால் பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு மீதுள்ள நம்பிக்கை நீங்கிவிடும் என்பதால் அந்த வழக்குகளை திரும்பப் பெற முடியாது எனவும் தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதால் தேர்தல் முடியும் வரை அவர்களை கைது செய்ய வேண்டாம் என்று தொடுக்கப்பட்ட கோரிக்கையும் கருத்தில் கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை உச்சநீதிமன்றம் 2 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது.
சங்கீதா ராஜன். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. இலங்கைக்கு சென்றிருந்த பிரிட்டிஷ் சுற்றுலா பயணி ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கின் இறுதிகட்ட விசாரணைகள் இன்று நடந்து முடிந்திருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தங்காலை பிரதேச சபையின் தலைவர் உட்பட சந்தேக நபர்கள் கொலை செய்யப்பட்ட பிரித்தானிய வாசியான குராம் ஷேக் உட்பட அவரது காதலியை தாக்கியதை தான் கண்டதாக சாட்சியாளர் ஒருவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கொலை நடைபெற்ற தங்காலை பிரதேசத்தில் அமைந்துள்ள உல்லாச விடுதியொன்றின் முகாமையாளராக கடமையாற்றிய தரங்கா பீரிஸ் எனும் பெண் இந்த சாட்சியத்தை வழங்கினார். நீதிமன்றத்தில் சாட்சியங்களை வழங்கிய அந்த பெண் கடந்த 2011 December 24 இரவு தனது உல்லாச விடுதியில் நத்தார் கலியாட்டங்களில் தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் விதான பத்திரன உட்பட சந்தேக நபர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். அந்த கலியாட்டத்தின் போது குழப்ப நிலையொன்று ஏற்பட்டதாக தெரிவித்த அவர் பின்பு தங்காலை பிரதேச சபையின் தலைவர் குராம் ஷேக்கை தாக்கியதை தான் கண்டதாக தெரிவித்தார். மேலும் சாட்சியங்களை வழங்கிய அவர் குராம் ஷேக்கின் காதலியான விக்டோரியா அலெக்சாண்ட்ரியாவையும் அவர்கள் தாக்கியதாக தெரிவித்தார். பின்பு குராம் ஷேக் பலத்த காயங்களுடன் கீழே வீழ்ந்திருந்ததை தான் கண்டதாக தெரிவித்த அவர் இது சம்பந்தமாக போலீசாருக்கு அறிவிக்க முயற்சித்த போது 4வது சந்தேக நபரான பிரகீத் சதுரங்க துப்பாக்கியொன்றை காண்பித்து தன்னை கொலை செய்வதாக அச்சுறுத்தியதாகவும் தெரிவித்தார் சாட்சியாளர். அதன் பின்பு மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் இந்திய கிரிக்கெட் வாரியத்திலிருந்து இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து உறுப்பினர்களும் நீக்கப்பட்டுள்ளது தொடர்பிலான தகவலும், வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த செய்திகளும் இடம்பெறுகின்றன. முதலாவதாக, இந்திய உச்சநீதிமன்றத்தின் அண்மைய தீர்ப்பை அடுத்து IPL நிர்வாக போட்டிகளின் தலைமை பொறுப்பை சுனில் கவாஸ்கர் ஏற்றுள்ள சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர்களான இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய அனைவரையும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அவர்கள் வகித்து வந்த பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக PTI செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன. இது எந்த அளவுக்கு உண்மை என்று அந்த செய்தி நிறுவனத்தின் மூத்த விளையாட்டு செய்தியாளர் ஈஸ்வர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அது வந்து நூத்துக்கு நூறு உண்மை. இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இந்த எம்ஏ சதீஷன் சொல்லிட்டு மெட்ராஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆபீஸ்ல உயர்ந்த அதிகாரியாக பணியாற்றி இருந்தார். 3 வருஷ காலமா அவர் தான் வந்து இந்த லாஜிஸ்டிக் மேனேஜர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த அடிப்படையின் படி அவர் தான் இந்திய கிரிக்கெட் அணிக்கு அவங்க போன இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே அவர் தான் மேனேஜரா போயிருந்திருக்கார். அவரை இப்போ வந்து அவரை நீக்கிட்டாங்க. அதிகாரப்பூர்வமா என்னால சொல்ல முடியும், டாக்டர் பாபான்னு சொல்லிட்டு பிசிசிஐயோட மீடியா மேனேஜர் அவர். அவர் தமிழ்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தோட ஒரு அதிகாரி அவர். அவர் வந்து அவருடைய பொசிஷன்ல மீடியா ஆபீசரா எல்லா பத்திரிகைகளுக்கும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்களுக்கும் அங்க தெரிவிச்சுட்டு ஒரு அறிக்கையும் அனுப்பிச்சிருக்கார். இந்த மாதிரி எம்ஏ சதீஷ் வந்து இந்தியாவுக்கு திரும்புறார். நானே சதீஷ் கிட்ட பேசியாச்சு. சதீஷ் வந்து ஏற்கனவே கல்கட்டால வந்து இன்னைக்கு மத்தியானம் வந்தாச்சு.
இப்ப இந்தியன் கிரிக்கெட் அணிக்கு வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜரா இருக்கக்கூடிய சதீஷ் வந்து இந்த உத்தரவுனால பாதிக்கப்பட்டு இப்ப திரும்புறாருங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இந்தியா சிமெண்ட்ஸுடன் தொடர்புடையவர்கள் வேற யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேற யாரெல்லாம் வந்து கிரிக்கெட் வாரியம் நீக்கிறது? இப்போ
முக்கிய புள்ளிகள்னு எடுத்தோம்னாக்க ஒரு 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர்ல வந்து முக்கியமா சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து காசி விஸ்வநாதன் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து ரிட்டையர்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிமெண்ட்ஸ். அவரை இன்னும் இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், அதுதான் வந்து மதர் பாடி ஃபார் சீனிவாசன், அதனுடைய அடிப்படையில தான் அவர் வந்து போர்ட்லயே பிரசிடென்டாவும் ஆனார். அந்த ஒரு சங்கத்துக்கு காசி விஸ்வநாதன் தான் செயலாளரா இருக்காரு. பல வருஷமா இருக்காரு, 12 வருஷமா அவர் தான் செயலாளராக இருக்காரு, 12 வருஷமா சீனிவாசன் தான் தலைவராகவும் இருக்காங்க. காசி விஸ்வநாத் தவிர இன்னும் ஒரு 6 பேர் இருக்கா முக்கிய புள்ளிகள்னு பார்த்தோம்னா. அப்புறம் ஆர் ஐ பழனின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்காரு, துணை செயலாளராக இருக்காரு. அவரும் வந்து பல கமிட்டிகள்ல பிசிசிஐல இருக்காரு, அவரையும் நீக்கியாச்சு. அப்புறம் முக்கியமா வந்து இந்த பினான்சியல் சைட்ல பாத்தீங்கன்னா பிரசன்னான் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் போர்டுக்கும் பினான்சியல் சைடு அந்த மாதிரி இருக்காரு. அதே மாதிரி ஐபிஎல் கணக்கு வழக்குகளும் அவர் தான் நிறைய பார்த்துட்டு இருக்காரு. அந்த பிரசன்னாங்கிறவரும் நீக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் சுந்தர்ராமன் சொல்லிட்டு சிஇஓ ஐபிஎல்க்கு, அவரையும் நீக்கியிருக்காங்க. அப்படி பாக்கிறத இந்தியா சிமெண்ட்ஸுடைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல முக்கியமா 7 பேர் இருக்கா. அது அவளை பார்த்தேன்னாக்க பிசிசிஐக்கும் சரி தமிழ்நாடு கிரிக்கெட் இதுலயும் வாரியத்திலயும் சரி பார்த்தேன்னா ஒரு எப்படி ஒரு 20-30 பேர் இருப்பாங்க இந்தியா சிமெண்ட்ஸ் எம்ப்ளாயீஸ்.
இந்திய கிரிக்கெட் வாரியத்திலுடன் இதுவரை தொடர்பில் இருந்த காசி விஸ்வநாதன், பழனி, சுந்தர் ராமன், சதீஷ் போன்றவர்கள் எல்லாம் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சூழல்ல அல்லது பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இவர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்திலையும் பொறுப்பில் இருக்காங்க. அதுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? அவங்க தொடர்ந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்ல பொறுப்புல இருப்பாங்களா இல்ல அந்த பொறுப்புல இருந்து அவர்கள் நீக்கப்படுவார்களா?
இந்திய உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாததான் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கு. இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து பிசிசிஐல இருந்து தான் அவரை நீக்கியிருக்கே ஒழிய ஒரு தெளிவே கிடையாது. அவர் இன்னமும் இன்னி தேதி வரைக்கும் அவர் தான் பிரசிடண்டா இருக்காரு, காசி விஸ்வநாதன் தான் செக்ரட்டரியா இருக்காரு, ஆர் ஐ பழனி தான் உதவி செயலாளராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை நீடிச்சுண்டு தான் இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரையும். இப்போ தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் மெம்பர் இல்லைனாக்க போர்டுக்கே போகவே முடியாது. உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவா ஒன்றும் பதில் சொல்லாததுனால இவ இன்னும் நீடிச்சுட்டு இருக்கா. யாரே பிஐஎல்ஓ இதே ஒரு கேஸோ சுப்ரீம் கோர்ட்லயோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லயோ போட்டு இவரை நீக்கிறதுக்கு வாய்ப்புகள், தமிழ்நாட்டிலேருந்தும் நீக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
பிடிஐ செய்தி நிறுவனத்தின் மூத்த விளையாட்டு செய்தியாளர் ஈஸ்வர். இதனிடையே வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு இலங்கை தகுதி பெறும் வாய்ப்புகள் தற்பொழுதைய நிலையில் பிரகாசமாக இருப்பது போலவே தோன்றுகிறது. அரையிறுதிக்கு தகுதி பெற 3வது அணியை தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஒரு போட்டி இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. வெற்றி பெற 120 ஓட்டங்கள் தேவை என்கின்ற இலக்குடன் ஆட ஆரம்பித்துள்ள நியூசிலாந்து அணி தோல்வியை தவிர்க்க போராடி வருகிறது. இப்பொழுது 6 விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து அணி 51 ஓட்டங்களை எடுத்து தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. முதலாவதாக ஆடிய இலங்கை அணி 19.2 ஓவர்களில் 119 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அந்த அணியில் இருந்த முன்னணி ஆட்டக்காரர்கள் பெரிய அளவில் ஓட்டங்களை பெறாமலேயே ஆட்டமிழந்தார்கள். அணியின் முன்னாள் தலைவர் மகேல ஜெயவர்தன அதிகபட்சமாக 25 ஓட்டங்களை எடுத்தார். தில்ஷன் திலகரத்ன மற்றும் குமார் சங்கக்கார ஆகியோர் ஒற்றை இலக்க ஓட்டங்களே பெற்று ஆட்டமிழந்தார்கள். நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட் மற்றும் நஷீம் தலா 3 விக்கெட்டுகளையும் மெக் லெக்னன் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்கள். இலங்கை அணிக்கு இந்த ஆட்டத்தில் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்கா தலைமையேற்றுள்ளார். முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்து இங்கிலாந்து அணியை சிறுமைப்படுத்தி 45 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றது. தமது 20 ஓவர்களில் 133 ஓட்டங்களை எடுத்த நெதர்லாந்து அணியினர் இங்கிலாந்து அணியை 88 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்தார்கள். அந்த இரு அணிகளும் அரையிறுது போட்டிக்கு தகுதி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுமாயின் அது அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.